வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்று நம் மண்வள மேம்பாட்டில் பண்ணை கழிவுகள் என்ற ஒலிபரப்பு நிகழ்ச்சியின் மூலம் நம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் தேவகி அவர்கள். அவர்கள் நம்முடன் மண் வளத்தினை மேம்படுத்தும் சில உத்திகளில் ஒன்றான பண்ணை கழிவுகளை பயன்படுத்தி எவ்வாறு மண் வளத்தினை மேம்படுத்தலாம் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
சார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நாம் மண்வள மேம்பாட்டில் பண்ணை கழிவுகளின் பங்கு பற்றி பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் இடைக்காலம் வரை விவசாயத்தில் மண்வள மேம்பாட்டிற்கு பண்ணை கழிவுகளை பெரிதாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஏனெனில் பண்ணையில் இருந்து பெறப்படும் திடக்கழிவுகளில் பயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அடங்கியிருக்கின்றன. மேலும் பண்ணை கழிவுகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் அதிலிருந்து அதிக சத்துக்களை பயிர் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றித்தர முடியும். எனவே மண் வளத்தை மேம்படுத்தி பயிர் விளைச்சலை அதிகரிக்க அங்கக கழிவுகள் அதிக அளவில் பயன்படுத்துவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். மேலும் இது மண்வாழ் உயிரினங்களுக்கு ஏதுவான ஒன்றாகவும் அமைந்துள்ளது. பல உத்திகளை கொண்டு மண் வளத்தினை மேம்படுத்தலாம். அவற்றில் ஒன்று பண்ணை கழிவுகளை பயன்படுத்துதல் ஆகும். தொடர்ந்து இரசாயன உரங்கள் இடப்பட்டு வந்த நிலங்கள் இனி எப்போதும் உரங்களை பயன்படுத்தினால்தான் அதிக மகசூலை பெற முடியும் என்ற நிலையை அடைந்துவிட்டன. இரசாயன உரங்களுக்கு அடிமையான நிலங்கள் மீண்டும் முந்தைய நிலைமைக்கு மாறுவது சிரமம். நாம் எந்த அளவுக்கு செயற்கை உரங்கள் இடுகின்றோமோ அதே அளவுக்கு ஈடான இயற்கை உப்பு சத்துக்களை மண் இழந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் மொத்த நிலங்களில் 47% நிலங்கள் துத்தநாக குறைபாடு கொண்டவையாகவும் 5% நிலங்கள் மாங்கனீஸ் குறைபாடு கொண்டவையாகவும் இருக்கின்றன. இரசாயன உரங்கள் நிலங்களை மட்டும் பாதிப்பது இல்லாமல் ஏனைய சுற்றுச்சூழல்களையும் பாதிக்கின்றது. பண்ணை கழிவுகளிலிருந்து பெறப்படும் சத்துக்களை இரசாயன உரங்களுக்கு ஒரு மாற்றாக கொள்ளலாம். இவை எங்கிருந்து பெறப்படுகின்றன, எவ்வாறு உரமாக்கலாம், எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்த்தால், அங்கக வேளாண்மை முறையில் பயிர்களுக்கு வேண்டிய சத்துக்கள் அனைத்தும் இயற்கை வெளிவந்த சத்துக்கள் தான். செயற்கை உரங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த சூழ்நிலையில் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய சத்து பொருட்கள் எங்கிருந்து பெறலாம் என்று பார்த்தால், அவை மக்கக்கூடிய பண்ணை கழிவுகளிலிருந்து பெறலாம். இந்திய விவசாய நிலங்களில் 30% என்ற அளவில் உரங்களை பயன்படுத்தியே விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்ச்சியாக உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள கரிமச்சத்து, நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் குறைய வாய்ப்புள்ளது. எனவே மண் வளத்தினை பாதுகாக்க பண்ணை கழிவுகளை திறம்பட கையாள்வது அவசியமாகும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 179.89 மில்லியன் ஹெக்டேர் நிலம் பயிரிட உகந்ததாக உள்ளது. இவற்றுக்கு தேவையான இயற்கை உரம் என்ன கணக்கிட்டு பார்த்தால் 2248.63 மில்லியன் டன் ஆகும். எனவே பண்ணை கழிவுகளை மக்கு உரமாக மாற்றி பயன்படுத்துதல் மூலம் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம், மண் வளத்தினையும் பேணலாம். பண்ணை கழிவுகளை உரமாக மாற்றி மண்ணில் இடுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்னவென்று பார்த்தால், மக்கவத்தலை முறையாக செய்யும் போது ஊட்டச்சத்துக்களின் அளவு அதிகரிக்கிறது. அங்க கழிவுகள் மண்ணின் தன்மை மற்றும் இயல் மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மண் பிணைப்பு தன்மையினை அதிகரிக்கிறது. வேறு எந்த ஒரு செயற்கை உரங்களிலும் எல்லா சத்துக்களும் இடம்பெறுவதில்லை. இதனால் விவசாய கழிவுகளை மக்க வைத்து கிடைக்கும் இயற்கை உரங்களை மண்ணில் இடும் பொழுது பயிர்களுக்கு வேண்டிய சத்துக்களின் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இயற்கை உரங்கள் மண்ணில் இடுவதால் மண்ணின் இறுகுத்தன்மை குறைகிறது. மண் எப்பொழுதும் பளபளவென்று இருக்கும். இதனால் விதைகள் எளிதாக முளைத்து வேர்கள் ஆழமாக உட்செல்ல வசதியாக இருக்கிறது. வேர்கள் எளிதாக பூமிக்கு அடியில் செல்வதால் பயிர்களின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். இயற்கை உரங்கள் இட்ட மண்ணில் நீர்பிடிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை மண் வளத்திற்கு ஒரு சிறந்த சான்றாகும். அடுத்ததாக, பயிர் நிலத்தில் இருக்கும் காலங்களில் பயிர்களின் வேர் பகுதிகள் சுவாசிக்கின்றன. இதற்கு காற்று அவசியம். இயற்கை உரங்கள் இட்ட மண்ணில் காற்றோட்டம் நன்றாக இருக்கும். இதனால் பயிர்கள் நன்றாக வளர்கின்றன. இயற்கை உரங்கள் இட்ட மண்ணில் அயனி பரிமாற்ற செயலாற்றல் அதிகமாக இருக்கும். பயிர்களுக்கு வேண்டிய சத்துக்களின் பரிமாற்றம் இதனால் நன்றாக நடைபெற வாய்ப்புள்ளது. மேலும் மண்ணின் கார அமிலத்தன்னிலை சமநிலை ஆக்கப்படுகிறது. ஆதலால் எல்லா சத்துக்களும் மண்ணில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலையில் இருக்கும். இயற்கை உரங்களில் கரிச்சத்து மற்றும் நுண்ணுயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருப்பதால் இயற்கை உரங்கள் இட்ட வயல்களில் நுண்ணுயிரிகள் அதிக அளவில் இனப்பெருக்கம் அடைகின்றன. இதனால் நுண்ணுயிர்களின் செயல்திறன் அதிகமாகி மண்ணில் நல் செயல்கள் விளைகின்றன. உதாரணமாக, மக்காமல் மண்ணில் இருக்கும் கழிவுப் பொருட்கள் விரைவில் மக்கி சத்துக்களாக மாற்றப்படுகின்றன. நுண்ணுயிரிகள் மூலம் சுரக்கும் சில வேதிப்பொருட்கள் மண்ணின் பௌதிக குணத்தினை மாற்றுகின்றன. மிகவும் உதிர்ந்த மண் துகள்கள் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன. மேலும் பயிர்களை தாக்கும் நோய் கிருமிகள் வளரவிடாமலும் தடுக்கின்றன. பண்ணை கழிவுகளை எவ்வாறு கையாளலாம் என்று பார்த்தால், பண்ணை கழிவு என்பது அறுவடைக்கு பின் வயலில் எஞ்சியுள்ள மதிப்பு குறைந்த பொருட்கள் அல்லது மீதமுள்ள லாபம் தர இயலாத ஒரு பகுதியாகும். வெவ்வேறு பயிர்களிலிருந்து பெறப்படும் வைக்கோல், பயிர்கட்டைகள் மற்றும் பிற கழிவுகள், கதிரடித்தல் மற்றும் அடித்தலுக்கு பின் கிடைக்கும் தேவையற்ற பொருட்கள், எடுத்துக்காட்டாக நிலக்கடலை தொளி, புண்ணாக்கு, நெல் உமி, சோளம், கம்பு, மக்காச்சோளம், மொச்சை, பருத்தி மற்றும் கரும்புகளின் மிகுதிகள் ஆகியவற்றை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். தமிழ்நாட்டில் 109 லட்சம் டன் பண்ணை கழிவுகளை மக்க வைத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதிலிருந்து தலைச்சத்து 1 லட்சம் டன்னும், மணிச்சத்து 0.5 லட்சம் டன்னும், சாம்பல் சத்து 2 லட்சம் டன்னும் பெறப்படுகின்றன. எனவே பண்ணை கழிவுகளை உரமாக பயன்படுத்துவதற்கு முன் அதை நன்றாக மக்க வைத்தல் மிகவும் அவசியம். மக்க வைத்தலுக்கு முதலில் பண்ணை கழிவுகளை சேகரிக்க வேண்டும். முன்காலங்களில் பொதுவாக விவசாயிகள் எல்லோரும் ஒரு குழி எடுத்து அதில் பண்ணை கழிவுகளை இடுவார்கள். குழி நிறைந்தவுடன் 2 அல்லது 3 மாதம் கழித்து அந்த கழிவுகளை எடுத்து வயல்களுக்கு இட்டு பயன்பெறுவார்கள். ஆனால் அவ்வாறு 2-3 மாதம் கழித்து எடுக்கும் பொழுது திடக்கழிவுகள் நன்றாக மக்கி உரமாக மாறுவதற்கான சாத்தியமில்லை. மேலும் குழிகளில் திடக்கழிவுகளை சேகரித்து வைக்கும்போது மழைக்காலங்களில் தண்ணீர் வழிந்தோடி குழிகளில் தண்ணீர் தேங்கி நிற்க வாய்ப்புள்ளது. இதனால் திடக்கழிவுகள் அழுகி துர்நாற்றம் வீசும். மேலும் நச்சுத்தன்மை கொண்ட ஊர்ந்து செல்லும் பிராணிகள் குழிக்குள் சென்று வாழ ஆரம்பித்துவிடும். இதனால் திடக்கழிவுகளை கையாள்வதன் போது ஆபத்து நேரிட வாய்ப்புள்ளது. எனவே திடக்கழிவுகளை குழிகளில் சேகரித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு பதிலாக பண்ணையத்தில் மேற்பாங்கான நிலப்பரப்பில் நிழல் தரும் இட திடக்கழிவுகளை சேகரித்து வைத்தல் நல்லது. இவ்வாறு சேகரிக்க வைக்கப்பட்ட பண்ணை கழிவுகளை மக்குவிக்க சிறு சிறு துண்டுகளாக்க வேண்டும். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட பண்ணை கழிவுகளை முதலில் சிறு சிறு துண்டுகளாக்க வேண்டும். இந்த துகள்களின் பரிந்துரைக்கப்பட்ட அளவு 5 சென்டிமீட்டர் ஆகும். உகந்த உரம் தயாரிப்பதற்கு கரிம மற்றும் தலை சத்துக்களின் விகிதம் 30:10 என்ற அளவில் இருக்க வேண்டும். அவற்றிற்கு அந்த அளவிற்கு சமப்படுத்த யூரியா 1 கிலோ 1 டன் கழிவுகளுக்கு என்ற அளவில் இட வேண்டும். மேலும் கரிமச்சத்து மற்றும் தலைச்சத்து விகிதம்தான் மக்கும் கால அளவை நிர்ணயிக்கக்கூடியது. கரிமச்சத்து மற்றும் தலைச்சத்தின் விகிதத்தின் அளவு அதிகமாக இருந்தால் மக்குதல் சரியாக நடைபெறாது. கரிமச்சத்து மற்றும் தலைச்சத்தின் விகிதத்தின் அளவு சிறியதாக இருந்தாலும் சத்துக்களின் இழப்பு அதிகமாக இருக்கும். எனவே இது விகிதம் சரியான அளவில் இருக்க வேண்டும். அவ்வாறு சரியான அளவில் இருப்பதற்கு காய்ந்த பழுப்பு நிற கழிவுகளையும் பச்சை நிற கழிவுகளையும் நன்றாக ஒன்றாக சேர்த்து மக்க வைத்ததன் மூலம் சரியான கரிம மற்றும் தலைச்சத்தின் விகிதம் கிடைக்கப்பெறும். மேலும் விலங்குகளின் கழிவுகளிலும் தலைச்சத்து அதிகமாக இருப்பதால் மக்குவித்தலின் போது விலங்குகளின் கழிவுகளையும் சேர்த்து தலைச்சத்து மற்றும் கரிமச்சத்தின் விகிதத்தினை சமன்படுத்தலாம். இவ்வாறு கழிவுகளை தயார் செய்த பின் குவியல் அமைக்க வேண்டும். குவியல் உயரம் குறைந்தது 4 அடி உயரத்திற்கு கழிவுகளை குவியலாக போட வேண்டும். கழிவுகள் அனைத்தையும் நன்றாக கலக்கிவிட வேண்டும். கரிமச்சத்து மற்றும் தலைச்சத்து நிறைந்த கழிவுகளை மாறி மாறி அமைத்து இடையிடையே கால்நடை கழிவுகளையும் கலக்க வேண்டும். இவ்வாறு செய்த பின் அவற்றை நன்கு ஈரமாக்க வேண்டும். இவ்வாறு மக்குதலுக்கு தயார் செய்யப்பட்ட குவியலில் மக்குதலை துரிதப்படுத்த உயிர் உள்ளீடுகளை பயன்படுத்தலாம். இவ்வாறு அமைக்கப்பட்ட குவியலில் மக்குதலை துரிதப்படுத்த உயிர் உள்ளீடுகளை பயன்படுத்தலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டு கலவை மக்குதலை வேகமாக செய்யக்கூடிய பல வகை நுண்ணுயிர்களை கொண்டுள்ளது. மக்கக்கூடிய கழிவுகளுடன் இந்நுண்ணுயிர்களை சேர்க்காத போது அப்பொருட்களில் இயல்பாக இருக்கும் நுண்ணுயிர்களே வளர்ந்து மக்குதலை செய்கின்றன. இதனால் மக்குதலுக்கு நீண்ட நாட்கள் ஆகின்றது. அதே சமயம் நுண்ணுயிரி கூட்டுக்கலவையை சேர்க்கும் போது இச்செயலினை துரிதப்படுத்தலாம். இதன் அளவு எவ்வளவு என்றால், 1 டன் பயிர் கழிவிற்கு 2 கிலோ கூட்டுக்கலவையினை பயன்படுத்தி பயன்பெறலாம். 2 கிலோ கூட்டுக்கலவையை 20 லிட்டர் தண்ணீரில் கரைத்து கரைசலாக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் இக்கரைசலை குவித்து வைக்கப்பட்டுள்ள திடக்கழிவுகளில் நன்றாக தெளித்து கலக்க வேண்டும். பசுஞ்சாண கரைசல் நுண்ணுயிர்களுக்கு ஒரு நல்ல ஆதாரமாகும். ஆனால் அதிலுள்ள தேவையற்ற நுண்ணுயிரிகள் தேவையான நுண்ணுயிரோடு போட்டி போட்டு அதன் செயல்திறனை குறைக்கின்றன. எனினும் நுண்ணுயிர் கூட்டுக்கலவை கிடைக்காத பொழுது பசுஞ்சாண கரைசல் நல்ல ஒரு ஆதாரமாகும். 1 டன் பயிர் கழிவிற்கு 40 கிலோ பசுஞ்சாணத்தை 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பயிர் கழிவுகளின் மேல் தெளிக்க வேண்டும். பசுஞ்சாண கரைசலானது தலைச்சத்திற்கும் நுண்ணுயிர்களுக்கும் சிறந்த ஆதாரமாக விளங்குகிறது. திடக்கழிவு குவியலில் தேவையான அளவு ஆக்சிஜன் இருக்க வேண்டும். குவியலை 15 நாட்களுக்கு ஒரு முறை கிளறி விடுவதால் கீழுள்ள பொருட்கள் மேலும் மேலுள்ள பொருட்கள் கீழும் செல்கின்றன. இவ்வாறு கலக்குவதால் நுண்ணுயிரிகளின் செயல்பாடு தூண்டப்பட்டு மக்குதல் செயல் வேகமாக நடைபெறுகின்றது. சில சமயங்களில் காற்றுமுற்றம் ஏற்படுத்த பக்கவாட்டில் குழாய்களை பொருத்தியும் செய்யப்படுகிறது. மரத்துகள்களை பயன்படுத்துவதால் கழிவுகள் மேலும் காற்றோட்டம் பெறுகின்றன. இத்துடன் காற்றோட்டம் மட்டுமல்லாமல் ஈரப்பதத்தினையும் நிலைநிறுத்த வேண்டும். ஈரப்பதத்தினை நிலைநிறுத்த மக்கிய உரம் தயாரிக்கும் போது 60% ஈரப்பதம் இருக்க வேண்டும் என்ற எந்த சூழ்நிலையிலும் மக்கிய உரத்தின் ஈரப்பதத்தை குறையவிடக்கூடாது. கழிவுகளின் ஈரப்பதம் குறைவாக இருந்தால் அவைகளில் உள்ள நுண்ணுயிரிகளானது இறந்துவிட நேரிடும். இதனால் மக்கிய உரம் தயாரித்தல் நிகழ்வு பாதிக்கப்படும். நன்கு மக்கிய உரத்தின் வெளிப்படை தோற்றமானது அளவு குறைந்தும் கருப்பு நிறமாகவும் மண்ணின் மனமும் ஒவ்வொரு துகள்களின் அளவும் குறைந்து காணப்படும். மக்கிய உரம் முதிர்வடைதல் முடிந்த பிறகு மக்கிய உரக்குவியலை களைத்து தரையில் பரப்ப வேண்டும். அடுத்து 1 நாள் கழித்து மக்கிய உரமானது ஒரே அளவாக வருமாறு 4 மில்லிமீட்டர் சல்லடை கொண்டு சலித்து எடுக்க வேண்டும். மக்கிய உரம் சலித்த பிறகு கிடைக்கும் மக்காத கழிவுகளை மறுபடியும் உரம் தயாரிக்க பயன்படுத்துவதன் மூலம் மக்கிய உரம் தயாரித்தலானது முடிவடைகிறது. மேலும் இதன் தரத்தினை உயர்த்தவும் செய்யலாம், உயர்த்தவும் வாய்ப்புள்ளது. மேலும் மக்கிய உரத்தில் உள்ள சத்துக்களின் அளவு பார்த்தால் ஒவ்வொரு மக்கிய உரத்தின் சத்துக்களின் அளவு அதற்காக எடுக்கப்படும் கழிவுகளை பொறுத்து வேறுபடும். பொதுவாக மக்கிய உரத்தில் முதன்மை நிலை ஊட்டச்சத்தும் 2ம் நிலை ஊட்டச்சத்தும் இருக்கும். 1 டன் உரம் 10 கிலோ நைட்ரஜன், 5 கிலோ பாஸ்பரஸ் மற்றும் 15 கிலோ பொட்டாசியம் பங்களிக்கும். மக்கிய உரத்தில் சத்துக்களின் அளவு குறைவாக இருந்தாலும் தாவரத்திற்கு தேவையான அளவை இது பூர்த்தி செய்யும். மக்கிய உரத்தின் தரத்தை உயர்த்தவும் வாய்ப்புள்ளது. அறுவடை செய்யப்பட்ட மக்கிய உரத்தை நிழலில் கடினமான தரையில் குவிக்க வேண்டும். நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளான அசட்டோபாக்டர், அசோஸ்பைரல்லம், சூடோமோனாஸ் பாஸ்போபாக்டீரியா 0.2% மற்றும் ராக் பாஸ்பேட் 2% ஆகியவற்றை 1 டன் மக்கிய உரத்துடன் கலக்க வேண்டும். கலக்கப்பட்ட நுண்ணுயிர்களின் அதிகபட்ச வளர்ச்சியை ஊக்குவிக்க 40% ஈரப்பதத்தை நிலநடுத்த வேண்டும். மக்கிய உரத்தில் இடப்பட்ட நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க 20 நாட்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட உரமானது செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம் எனப்படும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட மக்கிய உரமானது சாதாரண மக்கிய உரத்தை விட ஊட்டச்சத்து மற்றும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களின் அளவு அதிகமாக கொண்டிருக்கும். மக்கிய உரமானது மண்ணின் தன்மையையும் மண்ணின் கரிமச்சத்தையும் அதிகரிக்கும் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மக்கிய உரமானது மண்ணிற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் குறைந்த அளவு கொடுக்கிறது. ஒரு ஹெக்டருக்கு 5 டன் செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம் தேவைப்படுகிறது. இதையும் பயிர்த்துவதற்கு முன் நிலத்தில் அடியுரமாக இட வேண்டும். இவ்வாறு மக்கிய உரம் தயாரிப்பதால் என்ன நன்மைகள் என்று பார்த்தால், தாவர மற்றும் விலங்குகளின் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட உயர்தர மற்றும் செறிவூட்டப்பட்ட உரமானது பண்ணையிலேயே கிடைக்கின்றது. இரண்டாவதாக, தாவர கழிவுகள் மண்ணின் தரத்தை மேம்படுத்தும், விளைபொருட்களின் தரமும் உயர்கிறது. மேலும் மண்ணின் தன்மை மற்றும் இயல் மாற்றத்தில் மண் பிணைப்பு தன்மை மண்ணின் தரத்தை மேம்படுத்துகிறது. தொடர்ச்சியான இதன் உபயோகித்தால் பயிரின் விளைச்சல் திறனையும் மகசூலையும் கூட்டுகின்றது. இயற்கை ஆதாரங்களையும் பாதுகாக்கிறது. துர்நாற்றத்தை உறிஞ்சும் பொருளாகவும் பயன்படுகிறது. கடின உலோகத்துடன் இணைந்து கூட்டமைப்பு ஏற்படுத்துவதால் உயிரியல் நச்சுத்திறனை குறைக்க வாய்ப்புள்ளது. நிலத்தடி நீர் மாசுபடுதலையும் தவிர்க்க முடியும். மேலும் பொருட்களை எரிப்பதையும் நிலத்தை நிரப்பும் செயல்பாடுகளையும் குறைத்து சுற்றுச்சூழலுக்கு நன்மையை உண்டாக்கலாம். நீண்ட தூரத்திற்கு கொண்டு சென்று கழிவுகளை அப்புறப்படுத்தும் செயல்பாடுகளின் செலவுகளை குறைக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மக்கிய உரமானது லகுத்தன்மை கொண்டது. எளிதாக இடங்களை நிரப்புவதால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வது கடினமாக இருக்கிறது. மேலும் ஊட்டச்சத்துக்களின் கலப்பு பங்கீடு விகிதம் வேறுபாடு அடைந்துள்ளது. மேலும் ஊட்டச்சத்துக்கள் வெளியிடும் திறன் மிகவும் குறைவாக உள்ளதால் பயிர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் மக்கு உரம் தயாரிக்கும் போது பொருட்கள் முற்றிலும் மக்கி இருக்க வேண்டும். நாம் இப்போது அடிக்கடி காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றில் நச்சு பொருட்களின் அளவு அதிக அளவில் இருப்பதாக கேள்வியிருக்கின்றோம். செய்தித்தாள்கள் மற்றும் வலைதளங்களின் மூலம் கேள்விப்படுகிறோம். இவற்றிற்கு பண்ணை கழிவுகளிலிருந்து கிடைக்கப்படும் மக்கு உரம் ஒரு தீர்வாக அமையும். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை மண்வள மேம்பாட்டில் பண்ணை கழிவுகளின் பயன்பாடு என்ன என்பதை விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.